கவிதை கனவுகளுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, இந்த ஞாயிறு நாம் கொண்டாடுவது கிறிஸ்து அரசர் திருநாள். இந்த திருநாளை பற்றி நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு சங்கடம். அதை முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கிறிஸ்துவை பல கோணங்களில் நினைத்து பார்த்திருக்கின்றேன், தியானித்திருக்கின்றேன். ஆயரான கிறிஸ்து, மீட்பரான கிறிஸ்து, வழியாக ஒளியாக வாழ்வாக உணவாக வரும் கிறிஸ்து என்று இவ்விதம் பல கோணங்களில் கிறிஸ்துவை எண்ணி பார்க்கும்போது மனது நிறைவடைகின்றது. ஆனால் அரசரான கிறிஸ்து அல்லது கிறிஸ்து அரசர் என்ற எண்ணம் மனதில் சங்கடங்களை விதைக்கின்றது. கிறிஸ்து அரசர் இரண்டும் நீரும் நெருப்பும் போல ஒன்றோடொன்று பொருந்தாமல் இருப்பது போன்ற ஒரு சங்கடம். அன்பர்களே, ஏன் இந்த சங்கடம் என்று சிந்திக்கும் போது ஓர் உண்மை தெரிந்தது. சங்கடம் கிறிஸ்து என்ற வார்த்தையில் அல்ல, அரசர் என்ற வார்த்தையில்தான். அரசர் என்றதும் மனதில் எழும் எண்ணங்கள், மனத்திரையில் தோன்றும் காட்சிகள்தான் இந்த சங்கடத்தின் முக்கிய காரணம். அரசர் என்றால் யார்? ராஜாதி ராஜ, ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜ பராக்கிரம. அன்பு நெஞ்சங்களே, இப்போது சொன்ன பல வார்த்தைகளுக்கு எனக்கு சரியான அர்த்தங்கள் கூட தெரியாது. ஆனால் இந்த முழக்கங்களுக்கு பின் மனத்திரையில் தோன்றும் உருவம் எது? பட்டும் தங்கமும் வைரமும் மின்ன உடையணிந்து பலரது தோள்களை அழுத்தி வதைக்கும் பல்லக்கில் அமர்ந்து வரும் ஓர் உண்டு கொழுத்த உருவம். சுருங்கச் சொல்ல வேண்டுமெனில் ஆடம்பரமாக வாழப் பிறந்தவர். அரசர் என்றதும் கும்பலாக குப்பையாக வரும் இந்த கற்பனைக்கும் இயேசுவுக்கும் எள்ளளவும் சம்பந்தமில்லையே. அப்புறம் எப்படி இயேசுவை அரசர் என்று சொல்வது? சங்கடத்தின் அடிப்படையே இதுதான் நண்பர்களே. அரசர் என்ற சொல்லுக்கு நாம் தரும் வழக்கமான ஆனால் குறுகலான இந்த இலக்கணத்தை வைத்து பார்த்தால் இயேசு கட்டாயம் ஒரு அரசர் அல்ல. ஆனால் மற்றொரு கோணத்தில் இயேசுவும் ஒரு அரசர், ஓர் அரசை நிறுவியவர். அந்த அரசுக்கு சொந்தக்காரர். அவர் நிறுவிய அரசுக்கு நிலப்பரப்பு கிடையாது. அப்பாடா, பாதி பிரச்சனை இதிலேயே தீர்ந்துவிட்டது இல்லையா அன்பர்களே? நிலம் இல்லை என்றால் போர் இல்லை, போட்டிகள் இல்லை, அதை பாதுகாக்க கோட்டை கொத்தளங்கள் தேவையில்லை, படைபலம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆம், இயேசு கொணர்ந்த இந்த அரசுக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னும் ஆழமான ஓர் உண்மை இதில் என்னவென்றால், எதுவுமே தேவையில்லாமல் இறைவன் ஒருவரே தேவை, அவர் ஒருவரே போதும் என்று சொல்லக்கூடிய மனங்களில் இந்த இறையரசு நிறுவப்படும். இந்த இறையரசின் உண்மைகளை உணர்ந்து ஒன்று கூடி வரும் மனங்களில் தந்தையை அரியணை ஏற்றுவதுதான் இயேசுவின் முக்கிய பணி. அப்போது இயேசுவுக்கு அரியணை இல்லையா? உண்டு. ஆம் அன்புள்ளங்களே, இந்த அரசில் யார் பெரியவர் என்ற கேள்வி இல்லாததால் எல்லாருக்குமே அரியணை, எல்லாருக்குமே மகுடம், எல்லாரும் இங்கு அரசர்கள். இந்த அரசர்கள் மத்தியில் இயேசு ஓர் உயர்ந்த நடுநாயகமான அரியணையில் வீற்றிருப்பார் என்று நாம் தேடினால் ஏமாந்து போவோம். காரணம் என்ன? அவர் தரையில் அமர்ந்து நம் பாதங்களை கழுவி கொண்டிருப்பார். மக்கள் அனைவரையும் அரியணை ஏற்றி அதன் விளைவாக அந்த மக்களின் மனம் என்னும் அரியணையில் அமரும் இயேசு என்ற மன்னரின் அரசு தன்மையை கொண்டாடத்தான் இந்த கிறிஸ்து அரசர் திருநாள்.
எளியவர் சார்பிலே மீட்டினை வழங்கட்டுமே. மலை அமைதி கொடுக்கட்டுமே, குன்றும் நீதி வழங்கட்டுமே, நீதி நாளட்டுமே, வேந்தனே உம்மகரே எளியவர் சார்பினிலே மீட்டினை வழங்கட்டுமே.
அன்பு இதயங்களே, ராஜாதி ராஜ என்று நீட்டி முழக்கிக் கொண்டு தன்னை மட்டும் அரியணை ஏற்றிக்கொள்ளும் அரசர்களும் உண்டு. எல்லாரையும் மன்னர்களாக்கி அனைவருக்கும் மகுடம் சூட்டி மகிழும் அரசர்களும் உண்டு. இருவகை அரசுகள், இருவகை அரசர்கள், இரண்டும் நீரும் நெருப்பும் போல ஒன்றோடொன்று கொஞ்சமும் பொருந்தாதவை. இந்த இருவேறு உலகங்களையும் அரசுகளையும் அரசர்களையும் இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இதோ இன்றைய நற்செய்தி.
யோவான் நற்செய்தி பிரிவு 18. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாயிருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கின்றீர், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார்.
அன்பு இதயங்களே, இருவேறு உலகின் பிரதிநிதிகள் பிலாத்துவும் இயேசுவும். இந்த பிலாத்து யார் என்று நாம் புரிந்து கொண்டால், இயேசு யார் என்று, அதுவும் இயேசு எந்த வகையில் அரசர் என்று புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். இந்த பிலாத்து யார்? ரோமை பேரரசன் சேசாரின் கைபொம்மை இந்த பிலாத்து. இவரது முக்கிய வேலையே யூதர்களிடம் வரி வசூலித்து ரோமைக்கு அனுப்புவது, தன் ஆளுகைக்கு உட்பட்ட யூத பகுதியில் எவ்வித கலகமும் இல்லாமல் பார்த்து கொள்வது, கலகம் என்று எழுந்தால் எள்ளளவும் தயக்கமில்லாமல் கொடூரமாக அதை அடக்குவது. இந்த பதவிக்கு வர பிலாத்து பல பாடுகள் பட வேண்டியிருந்தது. இவரது கணக்குப்படி அவர் அடைய வேண்டிய பதவிகள் இன்னும் பல உள்ளன. இறுதியாக செசாரின் வலது கையாக மாற வேண்டும். முடிந்தால் செசாராகவே மாற வேண்டும். இதற்காக எதையும் செய்ய துணிந்தவர் பிலாத்து. பதவி ஒன்றே இரவும் பகலும் இவர் சிந்தனையை மனதை ஆக்கிரமித்ததால் வேறு எத்தனையோ உண்மைகளுக்கு இவர் வாழ்வில் இடமில்லாமல் போய்விட்டது. இப்போது அந்த மற்ற உண்மைகளை நினைத்து பார்க்க, அவருடைய மனசாட்சியை தட்டி எழுப்ப ஒரு சவால் வந்திருக்கின்றது. அதுவும் பரிதாபமாக குற்றவாளி என்று அவர் முன்னால் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு தச்சனின் மகன் இயேசுவின் மூலம் வந்திருக்கும் சவால் அது. அந்த நேரத்தில் பிலாத்தின் மனதில் ஓடிய எண்ணங்களை இப்படி நான் கற்பனை செய்து பார்க்கின்றேன். என் வாழ்வின் லட்சியங்கள் எல்லாம் பதவிகள் பெற வேண்டும். கிடைத்த பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் உயர் பதவிகளை அடைவதற்கு மேல் அதிகாரிகளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். இப்படியே வாழ்ந்து பழகிவிட்ட நான் இன்று குழம்பி போயிருக்கின்றேன். நாசரேத்தூரில் பிறந்ததாக சொல்லப்படும் இயேசு என்ற இந்த இளைஞனை ஒரு குற்றவாளி என்று என் முன் கொண்டு வந்திருக்கின்றனர். இவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்ற உண்மையை என்னால் உணர முடிகின்றது. இவரை பார்த்ததிலிருந்து, இவரிடம் பேசிய ஒரு சில நிமிடங்களிலிருந்து என் மனசாட்சி என்னை குற்றவாளியாக்கியுள்ளது. என் மனசாட்சி மட்டுமல்லாமல் என் மனைவியும் என்னை குழப்புகின்றாள். இந்த இளைஞனை அநியாயமாக கொல்ல சொல்கிறார்கள் மத தலைவர்கள். மக்களையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். இவர்களது ஆவேசமான ஓலங்களையெல்லாம் மீறி உண்மைக்கு, என் மனசாட்சியின் குரலுக்கு, என் மனைவியின் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிய நினைத்தேன். ஆனால் என் பதவிக்கு ஆபத்து வரும் போல் தெரிகின்றது. இவனை நீர் விடுவித்தால் நீர் செசாரின் நண்பர் அல்ல. தன்னை அரசனாக்கிக் கொள்ளும் எவனும் செசாரை எதிர்க்கிறான் என்று இவர்கள் சொன்னது என்னை நிலைக்குலைய செய்துள்ளது. எனக்கு முன் நிற்கும் இந்த பரிதாபமான இளைஞன் ஓர் அரசனா? அதுவும் செசாருக்கு எதிராக போட்டியாக எழக்கூடிய அரசனா? நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஆனால் ஏன் இந்த விபரீத விளையாட்டு? எனக்கு என் பதவிதான் முக்கியம். அதுதான் என் வாழ்க்கை. என் மனசாட்சியோ, என் மனைவியோ, உண்மையோ முக்கியம் அல்ல.
எளியவர் சார்பினிலே மீட்பினை வழங்கட்டுமே. மலை அமைதி கொடுக்கட்டுமே, குன்றும் நீதி வழங்கட்டுமே, நீதி இல்லாளட்டுமே வேந்தனே உம்மகனே. எளியவர் சார்பினிலே
அன்பு நெஞ்சங்களே, இப்படி பதவிக்காக தன் மனசாட்சியையும் சொந்த வாழ்வையும் பணயம் வைக்கும் பரிதாபமான பிலாத்துக்கு முன் நிற்கும் இயேசுவின் மனதிலும் எண்ணங்கள் ஓடியிருக்கும். இதோ மற்றொரு கற்பனை. பாவம் இந்த பிலாத்து! இவர் மட்டும் தன் ஆழ் மனதில் உணரும் உண்மைக்கு செவிசாய்த்தால் இந்த ரோமைய பதவிகளை விட உயர்வான ஒரு நிலையை நானும் தந்தையும் நிரந்தரமாக இவருக்கு தருவோமே. உண்மையை காண மறுக்கும் இவரது உள்ள கதவின் முன் நின்று நான் தட்டுகிறேன். தட்டிக்கொண்டே இருப்பேன். இவர் கட்டாயம் ஒரு நாள் என் குரலை கேட்பார், இதயத்தை திறப்பார். அன்று நானும் என் தந்தையும் இவர் உள்ளத்தில் அரியணை கொள்வோம், இவரையும் அரியணையில் ஏற்றுவோம். எனதருமை அன்புள்ளங்களை, இருவேறு துருவங்களிலிருந்து வந்த உள்ள குரல்களை குமுறல்களை கேட்டோம். இந்த இருவரில் யார் பெரியவர் என்பதில் இன்னும் சந்தேகமா? தன் மனசாட்சியும் மனைவியும் கூறும் உண்மைகளை காண மறுத்து தன் பதவியை அரியணையை கெட்டியாக பிடித்த வண்ணம் அமர்ந்திருக்கும் ஆளுநர் பிலாத்தா, பதவி என்ன, உயிரே பறிபோனாலும் உண்மையை நிலைநாட்டுவதே முக்கியம் என்று பதட்டம் ஏதுமின்றி நிமிர்ந்து நிற்கும் ஏழை இளைஞன் இயேசுவா, யார் பெரியவர், யார் உண்மையில் அரசர்?
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர்வாருமே, அசைந்தாடும் உம் அருத்தரத்தால் அமைதியை நீர்த்தாருமே, அமைதியை நீர்த்தாருமே.
அன்பு இதயங்களே, கிறிஸ்து அரசர் திருநாள் திருவையில் உருவாக்கப்பட்டதன் பின்னணியை நாம் சிந்திக்கும் போது ஒரு சில எண்ணங்கள் மனதில் தோன்றுகின்றன. முதலாம் உலகப் போர் முடிந்தாலும் உலகத்தில் இன்னும் பகைமை, பழிவாங்கும் வெறி இவை அடங்கவில்லை. இந்த உலகப் போருக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அரசர்களின் தலைவர்களின் பேராசை. இந்த அரசர்கள் நாடுகளிடையே வளர்த்த பகைமையைக் கண்ட திருத்தந்தை 11 பத்திநாதரும் திரு அவை தலைவர்களும் இந்த அரசர்களுக்கு ஒரு மாற்று அடையாளமாக 1925 ஆண்டு கிறிஸ்துவை அரசராக அறிவித்தனர். அன்பு இதயங்களே, பதவி அதிகாரம் என்ற பாரங்களால் உண்மை இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் நசுக்கப்பட்டு கொலையாகின்றது. பொய்மை மட்டுமே வாழ்வதற்கு ஒரே வழி என்று சொல்லும் அளவுக்கு உண்மைகள் ஒவ்வொரு நாளும் புதைக்கப்படுகின்றன. இந்நிலையில் நாம் கொண்டாடும் கிறிஸ்து அரசர் திருநாள் நமக்கு சொல்லித்தரும் ஓர் உயர்ந்த பாடம் என்ன? உண்மைக்காக வாழ்ந்தவர்கள், இன்றும் வாழ்பவர்கள் மனிதர்களால் செய்யப்படும் அரியணைகளில் ஏற முடியாது. அவர்களில் பலர் மனிதர்கள் உருவாக்கும் சிலுவைகளில் மட்டுமே ஏற முடியும். ஆனால் அவர்கள் அனைவருமே இறைவனின் அரசில் என்றென்றும் அரியணையில் அமர்வர் என்ற உண்மையே இந்த திருநாள் நமக்கு சொல்லித்தரும் அற்புதமான பாடம். இந்த பாடத்தை பயில கிறிஸ்து அரசருக்கு இந்த உலகம் தந்த சிலுவை என்ற அரியணையை நாம் நம்பிக்கையோடு அணுகி வருவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.